உள்ளவனும் குடத்தில் ஊக்கமனும் தரன் என்று உறுதியாக தள்ளறி அன்பனும் கடவுட்டு இடைப்படுத்தி தருகன் பார்த்த கள்ளவனை பகுபோத கவலப்படுகளுக்கும் கருணையிலும் வெள்ளமதம் போது சித்தி வேடத்தில் இணைந்து வருவினைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையின் எல்லா உயிரும் தொழிலெடுத்தும் தேசமுய திருத்தொண்ட தொகைமும் படித்த திருவாளன் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடிபோற்றி வாடி திருநாவலூர் வண்டொண்டன் பதம் போற்றி கூலிமணி திருவாரூரர் திருப்பால் போற்றி.
எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமா உங்களுடைய பொன்னார்த்தருடைய கடியினுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோள்பாடு சபையின் சார்பாக பிரிவுரான தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுகத்துசாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் அல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கடார் பெருமானுடைய திருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் சூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் திரு காலத்தி என்ற தென்கைலாயத்திலே அருள் செய்த திருப்பதியங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த திருப்பதியங்கள் மொத்த எண்ணிக்கை 9. 9 பதியங்களிலே 8வது திருப்பதியமாக விளங்கக்கூடிய அநேக தங்காவதம் என்ற திருப்பதியத்திலே நாம் கடந்த 3-4 வாரமாக மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பதிகமா இருக்கு. ஏன்னா போன வாரம் அடியனுடைய குறைபாடு காரணமாக திருப்பதியத்தை முழுமையாக சிந்திக்க முடியாத நிலையிலே திருஞான சம்பந்தர் திருவடிக்கு அதை அமைத்து அநேக தங்காவதம் என்ற இந்த திருப்பதிகத்திலே 6 திருப்பாடல்கள் நாம் சிந்தித்தோம். 6வது திருப்பாடலை அப்புறம் 3, 4, 5, 6 இதுல வந்து 5வது திருப்பாடலும் 3வது திருப்பாடலும் போன முறை போன வகுப்பிலே நாம சிந்தித்தோம். அதுல 3வது திருப்பாடலிலே நம்பன் நாமம் நவிலாதன நாவெனல் ஆகுமே அப்படின்னு கேக்குறாரு. அதாவது நாக்கு பற்றி மிக அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாக்கு என்பது வெறும் உணவுக்கு மட்டும் சுவைக்கு மட்டும் பயன்படுவது நாக்கு அல்ல, நாக்கு என்பது அறிவோடு சேர்ந்து அந்த நாக்கை பயன்படுத்த வேண்டும். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுடன் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த நாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நாக்கினை மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நா நமசிவாயவே. திருவாசகம் தொடங்குகின்ற பொழுது நமசிவாய வாழ்க, முதல்ல இந்த நாக்கு எதை சொல்லி தொடங்க வேண்டும் என்பதை திருமுறைகள் அடிப்படையாக இந்த நாமம் என்பதுதான். இறைவனுடைய நாமத்தை என்று இந்த நாக்கு சொல்லுகின்றதோ அப்பதான் அதுக்கு நாக்குன்னே பேர். மீதி நேரத்தில எல்லாம் அது நாக்கு கிடையாது. அதற்கு நாக்கு என்பதாக அந்த நாக்கிற்கு உரிய அந்த பயன் பெருமான் நமக்கு கொடுத்ததனுடைய ஒவ்வொரு கருவியினுடைய பயன் அது நாம் அனுபவித்து அமைக்க வேண்டியதுதான் திரு அங்கமாலை. திரு அங்கமாலையில ஏன் திரு அங்கமாலையை நமக்கு படித்து கொடுத்தார் திருநாவுக்கரசு பெருமான் அப்படின்னு சொன்னா, திரு அங்கமாலை என்பது ஒவ்வொரு அங்கமும் நம்முடைய ஒவ்வொரு அங்கமும் இந்த மண்ணிற்கு நாம் வந்ததனுடைய பயன், எடுத்த பிறவியினுடைய பயன் இது அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் தலை என்பதாக சொன்னால் அது பெருமானுடைய திருவடியை வணங்கினாத்தான் தலை, இல்லைனா அது வெறும் ஒரு கருவி அவ்வளவுதானே தவிர அது தலை என்பதாக கோளிற் பொறியில் குணமிலவே எங்குளத்தான் தாளை வணங்கா தலை வேதம். அப்படி நம்முடைய தலை என்பது என்ன, கை என்பது என்ன, கால் என்பது என்ன செஞ்சா அது கால், நாக்கு என்பது அரண் நாமத்தை என்று நவிழுகின்றதோ அது நாக்கு. அதை மிக தெளிவாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொன்ன திருப்பாடல் 3வது திருப்பாடல். 4வது திருப்பாடல் அந்த எந்தை வெந்த பொடி நீரணிவார்க்கு இடமாவது என்பதாக சொல்லுவார். அதாவது அந்தமில் அளவு அல்லது அநேக தங்காவதம் எந்தை வெந்த பொடி நீரணிவார்க்கு இடமாவது, பெருமானுடைய திருமேனியிலே பூசி இருக்கக்கூடிய நீர், நீர் எது குறிக்கின்றது, பொடியார் மேனியனே குறிநூர் ஒருவால் பொருந்த படியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையோடும் சொல்லுவார். அப்படி இந்த வெந்த வெண்பொடி விரையன பூசியே அதே பாசுரத்திலே சொல்லுகின்றார். திருநீர் பெருமானுடைய மேனியில இருக்கக்கூடிய அந்த நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் எதை குறிக்கின்றது, பெருமானுடைய அந்த நீர் அதை பார்த்த உடனேயே நமக்கு என்ன தோன்ற வேண்டும் என்பதாக சொன்னால் இவர்தான் முழு முதல் என்பதை குறிக்கின்ற ஒரு குறியீடு நீர். வேற யாரும் இந்த உலகத்திலே இவருக்கு மேலான பொருள் இல்லை, சிவத்திற்கு மேலான கடவுள் இல்லை என்பதை குறிப்பது திருநீர். சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் குறியீடு அது. பெருமானுடைய மேனியில அவர் ஏன் பூசிக்கணும் திருநீரை, அப்படின்னா பெருமாளுடைய திருநீர் மேறு மேனியிலே பூசி இருக்கக்கூடிய அந்த திருநீற்றினுடைய குறியீடு என்னன்னு சொன்னா, அவர்தான் சம்ஹார காரணனாக விளங்கக்கூடிய சிவம் என்ற முழு முதல். அதுதான் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் அழிந்து என்ன ஆகும்னு கேட்டா எல்லாம் ஒரு பிடி சாம்பலாக போயிடும். பிடி சாம்பலாக பெருமான் மகா சங்கார காரணன் என்கின்ற நிலையில அதை எடுத்து மேனியில பூசி இருக்கிறார். அப்ப சாம்பலாக எல்லாம் போய் சாம்பலாக நிற்க போகின்றது. அந்த சாம்பல் பெருமான் ஒருவன் தான் மிஞ்சி இருக்க போகின்றார். அது ஒருவன் என்னும் உருவ போற்றி என்பதாக சொல்லுவார் மணிவாசக பெருமான். அப்படி ஒருவன் என்பதாக சொன்னால் அது பெருமான் மட்டும்தான். இது எல்லாம் ஒடுங்கிடும், எல்லாம் ஒடுங்கிவிடும். ஒன்று ஒடுங்காத ஒன்று சிவம், அதுதான் முழு முதல் என்பதை சைவம் நிறுவுகின்றது. அதுதான் மெய்கண்டார் முதல் சூத்திரத்திலே அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பதாக சொல்வார். இதற்கு மகாசங்கார காரணன் என்று பெயர். அப்படி எல்லாம் ஒடுங்கிய இடத்திலிருந்து மீண்டும் வரும் என்பதை ரொம்ப அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான், வேறு யாரும் செய்யாத செயலை திருஞான சம்பந்த பெருமான் செய்து காட்டுறார். என்னன்னா, இது அடுத்த பகுதியில் வரப்போகுது. மயிலாப்பூர்ல போறார். மயிலாப்பூர்ல போனா சிவனேஸ்வரனுடைய அந்த பூம்பாவை, இந்த பூம்பாவை என்பவள் திருஞான சம்பந்தருக்கு என்றே வச்ச ஒரு பெண். அவள் பாம்பு கடிச்சு இறந்த உடனேயே அவளுடைய எலும்பையும் சாம்பலையும் அங்கே அவர் வச்சிட்டு இருக்கிறார். திருஞான சம்பந்தர் போறார். திருஞான சம்பந்தர் கேட்கிறார், என்னாச்சுன்னு. எலும்போ சாம்பலும் இருக்குன்னு சொன்னா கதை தெரியும் உங்களுக்கு. திருஞான சம்பந்தர் ஒருவர் தான் எலும்பையும் சாம்பலையும், எலும்போ சாம்பலும் அதிலே இருந்து பூம்பாவை என்ற பெண்ணை மீண்டும் கொண்டு வந்தது எதற்குன்னு சொன்னா, மகா சங்கார காலத்திலே பெருமான் எல்லாவற்றையும் ஒடுக்கியது நீர், நீராக போகின்ற இந்த சாம்பலிலே இருந்து மீண்டும் இந்த உயிர் வரும் என்பதை காட்டுவதற்காக திருஞான சம்பந்த பெருமான் மகா சங்கார காரணன் சிவம், அந்த சிவத்தினுடைய திருநீற்றினுடைய பெருமை இது என்பதை காட்டுகின்ற முகமாக சாம்பல்லேந்து கொண்டு வந்தார். எல்லாம் போய் ஒடுங்கிறது சாம்பல், சாம்பல்லேந்து மீண்டும் அந்த உயிரை கொண்டு வருகின்ற அந்த ஒரு யுக்தியை முறையினை எடுத்து காட்டியவர் திருஞான சம்பந்த பெருமான். ஆகவே நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீற்றினுடைய சிறப்பை திருஞான சம்பந்த பெருமான் பல இடங்களிலே சொல்லுகின்ற அந்த செய்தியை இங்கேயும் அமைத்து காண வேண்டும். அப்படி நான்காவது பாடல் அப்படி அமைந்து ஐந்தாவது பாடல் இறையம் ஈசன் இடமாவது உகந்தது என்பதாக சொல்லி அநேகதங்காவதத்தை உகந்ததாக சொல்லுவார். ஆறாவது பாடலிலே ஆணை ஏறு முடியான் அருள் செய்வதும் ஆணையே, அருள் செய்வதும் வானையே என்பதாக அந்த வான் என்று சொல்லக்கூடிய நிலை, வான் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு செலுத்துவாராம். இதே ரொம்ப அற்புதமாக திருச்சாய்க்காட்டு பதிகத்தில் சொல்லுவார். சிவத்தை வழிபட்டால் என்ன ஆகும், சிவத்தை வழிபடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக சொன்னால், மண் புகார் வான் புகுவர், மண் புகார் வான் புகுவர், மனம் இளையார் பசியாலும் கண் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும். இத்தனையும் சொல்ற நிலையில எதுக்கு சொல்றேன்னா, சாய்க்காட்டியம் தலைவன் தாள் சார்ந்தாரே மண் புகார். சும்மா மண் புகார் வான் புகார்னு போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் மண் புகார் வான் புகார் கொடுத்துருவாரா அப்படின்னா, இல்ல இல்ல, சாய்க்காட்டியம் தலைவன் தாள் சார்ந்தாரே மண் புகார் வான் புகுவர். மண்ணில போனா மீண்டும் வர்றது நிச்சயம். எப்ப இந்த உடலை மண்ணுக்கு இரையாக்கி விடுகின்றமோ சொல்லுவார், காக்கைக்கே இரையாகி கழிவரேன்னு. இந்த உடலை மண்ணுக்குன்னு இந்த உடல் போயிடுச்சுன்னா மீண்டும் இந்த பிறப்பு இறப்புல வரும். ஆனால் இந்த உடலை மண் புகார் எங்க புகுத்துவாராம், வான் புகுவர்னு. கீழே போக கூடாது, எங்க போகணும், வான் புகுதல். அப்ப வான் புகுதல் என்பது என்ன, தலைவன் தாள் சார்ந்தார் அப்படி கடைசியில சொல்லும் போது சொல்லுவார், தலைவன் தாள் சார்ந்தார். இந்த பெருமான் இறைவனுடைய திருவடியை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கு இரையாக மாட்டார்கள். அவர்கள் எங்க போவாங்களா, வான் புகுவர்னார். இதுல ஒரு சிறப்பு என்ன, வான் என்பது நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆகாயம் என்ற குறிப்பு அல்ல, அது பஞ்சபூதத்துல வரக்கூடிய ஆகாயம் இல்ல, மண்ணு பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய மண்ணு. வான் புகுதல் சொன்னா உடனே வான் உலகத்திலே தேவர்களாக ஆக செய்வார்னு பொருள் சொன்னாலும் அதை போல ஒரு அபத்தமான பொருள் கிடையாது. ஏன்னா தேவரா போய் பிறக்கிறதுக்காக நம்ம பெருமான் இடத்துல வேண்டிட்டு இருக்கிறோம். மண் புகார் வான் புகுவர், வான் உலகத்திலே தேவர்கள் எல்லாம் போற்றும்படி தேவர்கள் இடத்துல இருக்கிறதுனா அது தேவையே இல்லை. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார், எனக்கு அந்த பதவியே தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கியவர்கள் நம்முடைய பெருமான் அருளாளர்கள். அப்படி இருக்கும்போது வான் புகுதல் என்பது என்ன என்பதாக சொன்னால், இந்த வான் என்பது என்றும் நிற்கின்ற பேரின்பத்தை குறிப்பது வான். வான் என்பது பேரின்பம் என்று பொருள். அது எப்படி கிடைக்கும்னா, இறைவனுடைய திருவடியை சார்ந்தால் இறைவனுடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு என்றும் இன்பம் பெருகும். அந்த என்றும் இன்பம் பெருகும் நிலைக்கு வான் என்று பெயர். வான் கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாற்றினிலே. அப்ப வான் கலந்த மாணிக்க வாசக, அந்த வான் என்பது என்ன, பேரின்பம் இன்பமே ஆனந்த வடிவான மாதவனே. அப்படி ஆனந்த வடிவாக நின்று ஆனந்தத்தை பேர் மலைக்கு வான்னு பேர். வான்னா வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள்னு எல்லா புத்தகத்திலயும் இருக்கும். படிக்கும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுங்க, இனிமே அடிச்சிருங்க. வான் புகுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா வான் புகுதல் என்பதே நம்ம போய் தேவர் உலகத்துல போய் தேவரா இருக்கிறதுக்காக நம்ம அப்புறம் நம்ம படிக்கிற சைவ சித்தாந்தம் சைவ நிலை அத்தனைக்கும் அது அடிப்படையாக அடைச்சிச்ச மாதிரி ஆயிடும். அதனால வான் புகுதல் என்பது பேரின்ப நிலையை அடைதல். அந்த பேரின்ப நிலையை அடைதலுக்கு தான் திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி அது அதை பற்ற வேண்டும். தலைவன் தாழ் சார்ந்தாரு. தலைவன் யார்? சிவன். அவன் தாளை சாரு. தலைவன் என்பது சிவம். அவர் தான் மகாசங்கார காரணன். அவர் ஒருவர் தான். அவருடைய திருவடியை சார்ந்தவர்கள் என்றும் பேரின்ப நிலையை அடைவார்கள் என்பதை காட்டுகின்ற திருப்பாடல் ஆறாவது. ஏழாவது திருப்பாடல் பெருமான் கடல் சேர்வது வாய்மையே என்பதாக சொல்லுவார். எட்டாவது திருப்பாடல் வாரமாகி நினைவார் வினையாயின மாயுமே. வாரம் என்பதற்கு அன்பு என்று பெயர். தே வாரம் தேவாரம் என்பதாக வரும். வாரம் என்பதாக சொன்னால் அன்பு. அப்படி அன்பாக பெருமானுடைய திருவடியை நின்னுவர்கள் வினையாயின மாயும். ஒன்பதாவது திருப்பாடல் கண்ணன் வண்ண மலரானோடும் கூடியோர் கையமாய் என்னும் வண்ணம் அறியாமையால் எழுந்து என்பதாக சொல்லி அந்த திருமாலும் நான்முகனும் காணாத நிலையை சொல்லி நன்னும் வண்ணமுடையார் வினையாயின நாசம் என்பதாகவும். எட்டா பத்தாவது திருப்பாடலிலே சமன் சாக்கியர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஏபதம் பட நின்றிரும் இருமாந்து உழல்வார்கள் தான் ஆபதம் அறிவீர் அருளீராகிலும் அநேகதங்காபதம் அமர்ந்தான் கடல் சேர்தல் கர்மமே. ஏ என்பதாக சொல்லக்கூடிய அந்த இகழ்ச்சி குறிப்பினை காட்டு. ஏ என்பதாக சொன்னா அந்த இகழ்ச்சி குறிப்பு. அப்படி அந்த இகழ்ச்சி குறிப்பிலை நின்று அருள் செய்கின்ற நிலை இந்த சமன் சமய சாக்கியர்களுடைய அந்த நிலையிலே நிற்காமல் பெருமானுடைய அநேகதங்காவதமாகிய பெருமானுடைய உம்முடைய திருவடியிலே நின்று உம்முடைய கடலை எண்ணுகின்ற அந்த சிறப்பினை தர வேண்டும் என்பதாக சொன்னிய பத்தாவது திருப்பாடலும். பதினோராவது திருப்பாடல் தொல்லை ஊழி பெயர் தோன்றிய தோணிபுரத்து இறை நல்ல கல்வி தமிழ் ஞானசம்பந்தன் நல்லார்கள் முன் அல்லல் தீர உரை செய்த அநேகதங்காவதம் சொல்ல நல்ல அடையும் அடையா சுடு என்பதாக நிறைவு செய்கின்றார். அப்படி தொல்லை ஊழி பெயர் தோன்றிய தோணிபுரம் தொல்லை ஊழி பெயர் பனிரெண்டு ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. பிரம்மபுரம் தொடங்கி பனிரெண்டு திருப்பெயர்கள் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் அமைத்த திருப்பாடல் நம்முடைய ஞானசம்பந்தரினுடைய பல்பெயர் பத்து என்கின்ற நிலையிலே இந்த சீர்காழியினுடைய பனிரெண்டு திருப்பெயர்களை இப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற முறையை அமைத்து கொடுத்தவர் திருஞானசம்பந்த பெருமான். தொல்லை ஊழிதோறும் என்பதாக சொல்லுவார். இந்த தொல்லை ஊழி என்பதாக சொல்லுகின்ற ஊழியிலே பத்தாவது திருப்பெயர் காழி என்பதாக பெயர். பத்தாவது பெயர் காழி. தன்னை காழியுடன் இணைத்துக் கொண்டு காழியினுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் பதிகத்திலே தன்னை பதிவு செய்து கொள்ளுகின்ற நிலை உண்டு. தொல்லை ஊழி என்பதாக சொல்லுகின்ற நிலை ஒன்று. ஒரு செய்தி இந்த பனிரெண்டு திருப்பெயர்களை எப்படி நம்ம சேக்கிழார் பெருமான் வகுத்து கொடுத்த அந்த பனிரெண்டு அந்த ஆர்டர் அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்தர் கொடுத்த அந்த ஆர்டர் இந்த பனிரெண்டு திருப்பெயர்களை மட்டுமே சொல்லி வீடு பெயரை எழுத முடியும் என்பதாகிய ஒரு கருத்து சைவத்தில ஆழமாக பதிந்து ஒண்ணுமே இல்ல வேற எதுவுமே சொல்ல வேணாம். இந்த ஒரு திருப்பாடல் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு இப்படின்னு சொல்லி இந்த பனிரெண்டு திருப்பெயரை மட்டும் சொன்னாலே இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய முக்தி பெயர் நிச்சயம் கிட்டும் சத்தியம் என்பது சான்றோர் வாக்கு. நான் சொன்னா நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ அருளாளர்கள் சான்றோர்கள் பதிவு செய்து கொடுத்த வாக்கு. வேற எதுவும் எனக்கு திருமுறையை படிக்க நேரம் இல்ல இதெல்லாம் படிக்க நேரம் இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லாதீங்க. பனிரெண்டு திருப்பெயர்களை எழுதி கொடுத்து இன் ஆர்டர் எப்படி ஞானசம்பந்தர் சொன்னிருக்கிறாரோ அதே ஆர்டர்ல கொடுத்து இந்த பனிரெண்டு திருப்பெயரையும் ஓது என்பதாக சொன்னாலே பெருமானுடைய திருவடியை எளிமையாக அடையலாம் என்பது காட்டியது சைவம். வேற எங்கேயாவது நாமத்தை சொன்னால் வீடு பேரு என்கின்ற நிலை உண்டா? எவ்வளவு எளிமை எளிமைன்னு சொன்னா நம்ம தான் கத்துக்கிறது இல்ல. ஏதோ பனிரெண்டு திருமுறைகள் பார்த்துட்டு மலைச்சு போயிட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வரக்கூடிய நிலை அல்ல. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குறிப்பு உண்டு. அந்த குறிப்பு தான் புடி யாரா எது எவரை சென்று எந்த குறிப்பை நம்ம பிடிக்கிறோன்றதா இருக்கு. இது கடல். சைவம் என்பது கடல். கடல்ல நிற்கின்ற நிலையில ஏதாவது ஒரு குறிப்பு யாராவது பிடிச்சுக்கணும். எல்லாரும் ஒரே குறிப்பை தான் பிடிக்கணும்ன்றது இல்ல. அதை வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார். வருமொழி செய் மாணிக்க வாசக நின் வாசகத்தில் ஒரு மொழியே. எத்தனை மொழி? ஒரு மொழி. சைவம் மாணிக்க வாசக திருவாசகம்ங்கிறது கடல். அதுல எல்லா மொழியும் தான் உன்னை ஈடேற்றணும்ன்றது இல்ல. தண்ணி நிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இது கடல் தான், ஆனா கடல்ல ஏதாவது ஒரு புனையாக நிற்கக்கூடிய அந்த திருவடியினுடைய குறிப்பு ஒன்று கிடைக்கும். அப்படி திருமுறைகளிலே ஞானசம்பந்தரனுடைய திருமுறைகள்ல ஒரு புனையாக குறிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எது என்பதாக சொன்னால் திருஎழுக்கூற்றிருக்கை. திருஎழுக்கூற்றிருக்கை என்ற ஒரு புனை அந்த ஞானசம்பந்தரனுடைய திருவடி, அதை பிடிச்சா போதும். அதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட், ஞானசம்பந்தரே சொல்லி கொடுக்கிறாரு, வேற யாரும் சொல்லல. இது இத்தனையும் இருக்கு, இத்தனை பாடல்கள் இருக்கு, இத்தனை நிற்கின்றது என்பதாக மலைக்க வேண்டாம். அதுல ஒரு குறிப்பு உண்டு, ஒவ்வொரு குறிப்பையும் பிடித்துக் கொண்டால் போதும், அதுவே இறைவனுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கும். அப்படி குறிப்பாக சொன்ன நிலையிலே யுகத்திலே இந்த யுகம் என்ன யுகம் என்பதாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு கருத்து ஒன்று சான்றோர் அமைத்தது. இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற யுகம் எது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நடந்துட்டு இருக்க யுகம் எது? நீங்க வேற யுகத்துல இருக்கீங்க போல இருக்கு. கலியுகம். ஆக்சுவலா இது கலியுகம் அல்ல, கலியுகம் அல்ல, இது காழி யுகம், கலியுகம்னு மாத்திட்டான். ஒவ்வொரு யுகம், பிரம்மபுரத்திற்கு ஒரு யுகம் உண்டு, வேணுபுரத்திற்கு ஒரு யுகம் உண்டு. இப்படி யுகங்கள் என்பது நான் ஏதோ சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. பதிவு செய்த வாக்கு திருஞான சம்பந்தம். தொல்லை ஊழி பெயர் தோன்றிய தோணிபுரம், அடிக்க முடியாது யாராலையும் எதுவும். ஒரு வார்த்தை இந்த பக்கம் அந்த பக்கம் பேச முடியாது. தொல்லை ஊழி பெயர்னு சொல்லிட்டாரு. அப்படி யுகம் என்பதிலே கலியுகம் அல்ல. அது ஆக்சுவலா நம்ம பார்க்க போன கலியுகம் கலியுகம் சொல்லிட்டு இருக்காங்க, கலியுகம் அல்ல, இது காழி யுகம். இந்த யுகத்துல ஞான சம்பந்த பெருமாள் நம்மோடு இருந்தவர். அப்படி காழி யுகம், அதனாலதான் அவர் தன்னை காழியோடு இணைத்துக் கொண்டு இணைத்துக் கொண்டு இணைத்துக் கொண்டு பாடியதனுடைய காரணம் தன் பெயரை. இது காழி யுகம், வேற எங்கேயும் போவாத, காழிக்கு போ, உனக்கு திருவடி உடைய அந்த அனுபவம் கிடைக்கும் என்பதை காட்டுகின்ற யுகம் இது. அதனால காழியுகம், கலியுகம் இல்ல, காழியுகம். எது? சீர்காழி. சீர்காழி ஒன்று மட்டும்தான். அது மட்டும் அல்ல, சீர்காழியினுடைய 12 திருப்பெயர்கள் எப்படி 12 ஊழிக்காலம் என்கின்ற நிலையாக அமைஞ்சதோ, அதை திருஞான சம்பந்த பெருமான் சைவத்திற்கு அதை அப்படியே பொருத்தி காண்பிப்பார். அதாவது சைவம் என்பதற்கும் ஒவ்வொரு ஊழிக்காலம் இந்த சைவத்திற்கு வருது. ஒவ்வொரு முறையும் இந்த சைவத்திற்கு திருஞான சம்பந்தர் இருக்கும்போது மட்டும் இல்ல, ஒவ்வொரு யுகத்திலேயும் சைவத்திற்கு ஒரு சமணம் சாக்கியம் மாதிரியும் வேறு வேறு சமயங்கள் எல்லாம் வந்து இந்த சைவத்தை எப்படி உலகம் அழிகின்ற நிலையிலே உலகத்தை பேரூழியாக நிற்கின்றதோ அதை போல சைவத்தை அதை அழிப்பதற்கு பேரூழியாக எல்லாம் வந்தது. அப்படி வந்தாலும் எப்படி சீர்காழியானது ஊழிக்காலத்திலே ஒன்றாக நின்று பெருமான் தங்குவதற்கு இடமாக அமைந்ததோ, அப்படி சைவம் என்பது எல்லாம் வந்து ஊழியிலே அழிந்தாலும் தான் தலைநோங்கி நின்றது சைவம், இது எந்த ஊழிக்காலத்திலும் அழியாது என்பதை காட்டுவதற்கு திருஞான சம்பந்தர் வரலாறு நம்முடைய சேக்கடா பெருமான் அமைச்சர். அப்படி ஊழிதோறும் நின்றது சைவம். ஒருவர் கேட்டாரு, சைவம் என்பது இந்த சைவத்திற்கு எத்தனையோ வகையான இன்னல்கள் வருது, எத்தனையோ வகையான முயற்சிகளினாலே இந்த சைவத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் சைவத்தில் இருக்கக்கூடிய இதையும் கீழ் தள்ளுவதற்கு வராங்களே, இதை என்ன பண்றது, நாம எதிர்த்து நிக்கின்ற நிலை என்பதா, எப்படி இதை எதிர்கொள்வது அப்படின்னு கேட்கின்ற பொழுது என்னுடைய கருத்து என்ன என்பதாக சொன்னால், சைவம் என்பதை நாம தான் நிறுத்தி வைக்கணும்ன்றது இல்ல. சைவம் என்பது எல்லா ஊழிக்காலத்தையும் இதற்கு முன்னாடி பார்த்தது சைவம். ஆகவே இந்த சைவம் என்பதற்கு எந்த வகையில எத்தனை வகையான முயற்சிகள் எடுத்து இது கீழே தள்ளலான்னு வந்தாலும், இது அறியாமல் தான் மேலோங்கி நின்று வெற்றி கொடியை நாட்ட வல்லது இந்த சைவம் என்பதை நாம் திருஞான சம்பந்தர் வழியாக அமைத்துக் கொள்ளும். அப்படி எந்த யாரும் எந்த விதமான இடையூறும் அமைக்கவே முடியாது, வரவும் வராது, ஒன்னும் பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையானது எப்படி சீர்காழியானது விதவையாக மிதந்ததோ, அதை போல சைவமானது என்றும் நிற்கக்கூடியது சைவம். ஆகவே திருஞான சம்பந்த பெருமான் இதை தொல்லை ஊழிப்பெயர் என்பதாக காட்டுகின்ற இடம் அது ஒரு சிறப்பான இடம் என்பதாக சொல்லி, அநேக தங்காவதம் என்ற இந்த திருப்பதிகத்தோடு இந்த பதிகத்தை என்னுடைய கடைசி திருப்பாடலோடு இந்த பதிகத்தை நிறைவு செய்து திருக்காலத்தி திருப்பதிகத்திற்கு நாம இப்ப 9வது திருப்பதிகம் தொடங்குகின்ற பொழுது வானவர்கள் தானவர்கள் அப்படின்னு தொடங்கினார். இதுல ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிகம் எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் படித்தாலும் மனது ஆறுறதே இல்லைங்க. இந்த திருப்பதிகத்தை கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய வாரியார் சுவாமிகள் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு சொல்லும் போதெல்லாம் இந்த பதிகத்தை விடாம இருக்க மாட்டார். நான் வாரியார் சுவாமியுடைய கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்று பல முறை கேட்டிருக்கேன். அப்படி வாரியார் அவரு அந்த பொன்முகலி ஆற்றுக்கு வருகின்ற பொழுதெல்லாம், அவரு பொன்முகலி ஆற்றுக்கு வந்தாரா, பொன்முகலி ஆற்றினுடைய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாரு. பொன்முகலை ஆற்றினுடைய சிறப்புன்னு சொன்ன உடனே எந்த பதிகத்துக்கு வருவார்? திரியான சம்பந்த பதிகம் வந்துருவார். சந்தமார் சந்தமார் அகிலோடு சாதித்தே கம்மரம் அப்படின்னு இன்னைக்கு என்னுடைய காதல அப்படியே அந்த சந்தமாரகிலோடு தான் அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகி ஒழிச்சிட்டு இருக்கும் உள்ள சந்தமாரகிலோடு சாதித்தே கம்மர். அப்படி இந்த பொன்முகலி ஆற்றின் கரையிலே இருந்து காலத்தி வழிபாடு இருக்கு பாருங்க, இந்த ஸ்பெஷாலிட்டியே வேற. முன்னாடி வானவர்கள் தானவர்கள் அப்படியே ஏறிட்டே பாடிட்டார், இப்ப இறங்கி வந்த பிறகு கும்பிட்ட பயன் கிடைச்சிருச்சு. கும்பிட்ட பயன் கிடைத்த பிறகு இந்த பொன்முகலி ஆற்றின் கரையில இருந்து அமைக்கின்ற காலத்தி தரிசனம் இருக்கு பாருங்க, இதனுடைய சிறப்பு சொல்லி சொல்லி ஆளாத சிறப்பு உடையது இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை நீங்க மீண்டும் 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 படிக்கணும். இந்த திருப்பதிகம், இந்த திருக்காலத்தி திருப்பதிகம் சாதாரண திருப்பதிகம் அல்ல. இந்த திருப்பதிகத்தை, இந்த திருப்பதிகத்தினுடைய மொத்த பொருள் தெரிய வேண்டும்னு சொன்னா நீங்க திருமந்திரம் முழுக்க படிச்சாதான் இதனுடைய மொத்த பொருள் தெரியும். ஏன்னா இதுல பொருள் பார்க்கலான்னு போய போக போய் திருமந்திரத்துல எத்தனையோ வகையான கருத்துக்களை நாம் அறிந்து படித்திருந்தால் மட்டுமே திருஞான சம்பந்த பெருமான் போகின்ற போக்கிலே கொடுக்கின்ற அந்த கருத்துக்களும் திருஞான சம்பந்த பெருமான் அமைக்கின்ற அந்த அற்புதமான அனுபவமும் சொல்லி மாளாத அனுபவங்களாக அமைக்கிறார். இதுல ஒரு குறை என்னன்னா ரெண்டு பாட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆறாவது பாடலும் ஏழாவது பாடலும் நாம விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எதுவாது ஒரு குறையாக அமைந்தது என்பதுதான் நமக்கு. ஆனா இருக்கிற பாடல நம்ம வந்து நிச்சயமா மீண்டும் மீண்டும் படித்து திருக்காலத்தி வழிபாட்டினை நாம் சிறப்பாக நாம அமைத்துக் கொள்வதற்கு இந்த திருப்பாடல் அமையும் என்பதாக சொல்லி இந்த திருப்பாடல் நாம் சந்தமாரகிலோடு என்ற நிலையில இருந்து தொடங்கும். அப்படின்ற மாதிரி காலத்திய உள்ளுக்குள்ள நீங்க வேணா கண்ணை மூடிக்கிட்டு காலத்திய போயிருக்க வேணாம். திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தினுடைய இந்த பாடலை அந்த வகையான அந்த பண்ணோடு உள்ளுக்குள்ள இசைத்தீர்கள்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனே வேற. மனதிலே கொண்டு வந்து காலத்தியை நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம். அதுவும் எந்த யார் இணையடி என் மனத்துள்ளவேன்னு பாருங்க. திருஞான சம்பந்தர் ரொம்ப உபயோகப்படுத்துற நிலை. காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, நாவுக்கரசர் சொன்னார், திருஞான சம்பந்தர் சொன்னார், இந்த மூன்று இடம் ரொம்ப முக்கியமான இடம். எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில அம்மை அப்புறம் நாவுக்கரசர் அப்புறம் திருஞான சம்பந்தர் இந்த மூன்று திருப்பாடல்கள்ல இந்த மூன்றாவது நிலை திருக்காலத்தினுடைய சிறப்பு. இதுல என்ன சொல்றாருன்னா சந்தம் ஆர் அகில் சந்தமார் அகிலோடு சாதித்தே கம்மரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையொடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவை. பொன்முகலி ஆறு அது வர்ற வேகத்துல அடிச்சுட்டு வர்ற பொருள்கள்லாம் என்னென்ன. இப்ப இந்த பாடல்கள் முக்காவாசி பாத்தீங்கன்னா பொன்முகலி ஆற்ற பற்றி அவர் சொல்லும் பொழுது இது வருகின்ற வேகத்துல அடிச்சுட்டு வர்றது எதது, வெள்ளந்தாள் உறுப்புணலில் கீழ் மேலாக, பள்ளந்தாள் உறுப்புணலில் கீழ் மேலாக அப்படின்ற மாதிரி இந்த பொன்முகலி ஆறு வருகின்ற அந்த வேகத்துல, அதாவது இது வழியை தானா கிரியேட் பண்ணிக்குது. ஆறு என்பது நதி, அந்த நீரானது செல்லுகின்ற வழி ஆறு. அது செல்ற வழியில ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் அது ஃபார்ம் பண்ணிக்குது, அது அதனுடைய பாதையை. அது அப்ப முத முதல்ல அது அடிச்சுட்டு வருகின்ற பொழுது என்னென்னலாம் அது அதனுடைய வருகின்ற பாதையில இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு வருதுன்னு சொன்னா, முதல்ல சந்தம் ஆர் அப்படின்னா, சந்தம் என்பது வாசனை என்று பொருள், ஆர் என்பது நிறைந்த, வாசனை நிறைந்த சந்தன மரங்கள், அது குறியாக அந்த பெயரை குறிக்கும். சந்தம் என்றது சந்தன மரம், சந்தன மரத்தை அடிச்சுட்டு வருதான். சந்தம் ஆர் நிறைந்த ஒன்று ஒரு பொருள், இன்னொன்று ஆர் என்பதை இன்னொன்னா பிரிச்சு சந்தம் பிளஸ் ஆர், ஆர் என்பது ஆத்தி மரம் என்பதாக, ஆத்தி மரம், இந்த ஆத்தி மரத்தை இழுத்துட்டு வருது அப்படின்ற இரண்டாவது மரமாக அதையும் பிரிச்சுக்கலாம். அப்புறம் சந்தம் ஆர் அகிலோடு சாதி அப்படிங்கிறது, இந்த சாதிக்காய், இந்த சாதிக்காய் மரம் இருக்கு அது அடிச்சுட்டு வருது. என்னென்ன மரம் எல்லாம் சொல்றாரு பாருங்க, சாதி தேக்கு, இந்த சாதிக்காய் மரம், தேக்கு மரம், சந்தன மரம், அத்தி மரம், இந்த அத்தனை மரத்தையும் இந்த அகில் மரம், அகிலோடு அகில், இப்படி அத்தனை மரத்தையும் இதை அடிச்சுட்டு வருது. இப்படி அடிச்சுட்டு வர செய்தியை சொல்லுகின்ற பொழுது இது எப்படி அடிச்சுட்டு வருதா, உந்துமா முகலியின் கரையினில், உந்துதல் அப்படின்னா செலுத்துதல் பேரு, அது உந்தி கொண்டு செலுத்தி கொண்டு இது அத்தனையும் அடிச்சுட்டு போதான். உந்துமா முகலியின், இப்படி இருக்கக்கூடிய இந்த பொன்முகலி ஆற்று அப்படியே டர்ன் பண்ணுங்க, கரையினில் உமையோடும், பொன்முகலி ஆறு பெருமான், பொன்முகலி ஆறு பெருமான், இப்படியே ரெண்டுத்தையும் ரெண்டு காட்சியையும் இணைப்பார். பொன்முகலி ஆற்றை சொல்லுவார், அப்புறம் அந்த கரையினில் உமையோடும், கரையினில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர், தென்றல் காற்று வந்து வீசுகின்ற, மந்தம் என்பது தென்றல் காற்று வந்து வீசுகின்ற, மல்கு வன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே. பெருமான் சொல்றாரு, எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே. இப்ப இந்த பொன்முகலி ஆற்றினுடைய ஒரு சிறப்பு என்ன என்பதாக பார்த்தா, இது வந்து இயற்கை காட்சியா அமைத்ததனுடைய ஒரு பொருள் இப்படி அமைத்துக் கொண்டால், இன்னொன்று நுணுக்கமான ஒரு செய்தியை இதுல சொல்றாரு. பொன்முகலி ஆற்று அவ்வளவு சாதாரணமா, இது வந்து தேக்கு மரம், சந்தன மரம், அந்த மரம், இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு இது பாட்டுக்கு போகுதுப்பா அப்படின்னு சொல்றதுனால பொன்முகலி ஆற்றினுடைய பெருமை என்ன அதுல சேர்ந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே பொன்முகலி ஆற்றினுடைய சிறப்பு என்ன என்பதாக ஞானசம்பந்த பெருமான் நுணுக்கமாக வைத்தது இது என்பதாக நாம் உணர வேண்டும். இது எந்த வரையிலும் இல்ல, இது வந்து நாம் உணர வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் எதை சொல்ல வருகின்றார், உந்து மா முகலினார், உந்துதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த பொன்முகலி ஆறு என்பது வேறு என்ன செய்தா, இந்த பொன்முகலி ஆற்றிலே ஒருவர் விழுந்து வணங்கி அந்த பொன்முகலி ஆற்றை வணங்கினால், அதுல நீராடினால், கரையிலே இருக்கக்கூடிய அந்த சிவத்தினுடைய திருவடிக்கு கொண்டு போய் உந்தி உந்தி செலுத்தி அதுக்கு அந்த பெருமாளுடைய திருவடியில போய் செலுத்துமா. எது பொன்முகலி ஆறு, பொன்முகலி ஆறு எதை உந்துதல் என்பதாக சொன்னால், இந்த உயிர்களை எல்லாம் செலுத்தி கரையில இருக்கக்கூடியது யாரு, அம்மையும் அப்பனும், அவருடைய திருவடியில கொண்டு போய் உன்னை சேர்க்கும்பா அப்படின்னு சொல்லி உந்துமா முகலின. ரொம்ப அற்புதமா, சரி பொன்முகலி ஆற்றுக்கு எப்படியா இவ்வளவு சிறப்பு வந்தது, பொன்மு எல்லா ஆறும் ஆறு தானே, ஏன் பொன்முகலி ஆறு என்று சொல்லக்கூடிய இந்த பொன்முகலி ஆறு இறைவனுடைய திருவடியை காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னா, ஏன் பொன்முகலி ஆறு சிறந்தது தெரியுமா, இந்த பொன்முகலி ஆறு எங்கள் கண்ணப்ப நாயனாருடைய வாய் கலசமாக, அவருடைய எச்சில் பட்ட நீர் யாயுது, கண்ணப்ப நாயனாருடைய எச்சில் பட்ட நீர் பெருமாளுடைய திருமுடிக்கு சேர்ந்ததுன்னா அவருடைய எச்சில் பட்ட நீர் ஏன் திருவடியை சேர்க்க வைக்காது கேக்குறா தெரியான சம்பந்த பெருமாள். அவர் வாயில தானே எடுத்தது, வாயில எடுத்த நீர் பொன்முகலி ஆறு, இந்த பொன்முகலி ஆற்றுல கால வச்சா அந்த நீரை வணங்கினால் பெருமானுடைய திருவடியில கொண்டு போய் சேர்க்கும். எங்க இருப்பார் பெருமான் அப்படின்னு சொன்னா கரையில தான் இருப்பார். முருகப்பெருமான் எங்க இருப்பாரா, முருகப்பெருமான் கரையில நின்றுட்டு இருப்பாரா, திருச்செந்தூர் கரையில நின்றுட்டு இருப்பாரா, அவருக்கு பேர் ஓடக்காரன்னு பேரு, ஓடக்காரனும், ஓடக்காரன் எங்க நிக்கணும், நடுவிலே நிப்பான், எங்க நிக்கணும், கரையில இருந்தா தானே ஓடத்துக்காரனுக்கு பயன். அதை போல பொன்முகலி ஆற்றினுடைய கரையிலே இருந்து ஆன்மாக்களை அந்த திருவடியிலே வந்து தன்னை சேர்த்துக் கொள்வதற்காக அவன் ஓடக்காரனை போல நின்று கொண்டிருக்கிறான். இதை கொண்டு வந்து சேர்ப்பது எது தோணியாக என்பதாக சொன்னால், எங்கள் பொன்முகலி ஆறே வந்து வந்து சேர்க்கின்றது என்பதாக. உந்துமா முகலினர், உந்துதல் என்பது மிக அற்புதமான, இந்த எப்படி காட்டை அழித்ததோ அதை போல இது உள்ளுக்குள்ள சொல்லக்கூடிய ஆறு பகைவர்கள் என்று சொல்லக்கூடிய அவற்றை அழித்து, தில்லை வனமாக இருந்த அந்த தில்லையை அழித்து அங்க பெருமாள் நடனம் ஆடியதை போல இந்த காட்டிலே இருக்கக்கூடிய மரங்களை அழிப்பது என்பது இந்த உடலில் இந்த உயிருக்கு உரிய காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பகைவர்களை அழித்து பெருமானுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்க்க வல்லது இந்த பொன்முகலியாறு. உந்துமா முகலியின் கரையினில் உமையொடும் எந்த யார் இணையடி என் மனத்துள்ளவன் எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே. பெருமானுடைய திருவடி உள்ள இருந்த காரணத்துக்க பெருமானுடைய திருவடியை அவர் எங்க வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, திருஞான சம்பந்த பெருமான் இப்பதான் டிஸ்க்ளோஸ் பண்ற, இந்த தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளம் கவர் கல்வன். அவர் வைத்த இடம், அவருடைய திருவடியை நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற இடம் எது தெரியுமா? அது என்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொண்டு. எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே, எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவேன்னு சொல்லுகின்ற நிலை மணிவாசக பெருமான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பதும், எந்த யார் இணையடி என் மனத்துள்ளவே என்கின்ற நிலையிலேயும் இந்த அமைப்பினை நாம் காணலாம் என்பதாக சொல்லி இரண்டாவது திருப்பாடல் மந்தம் என்பது அது தென்றல், தென்றல் காற்றுகள் வந்து அந்த தென்றல் காற்று அடித்து கொண்டு வருகின்ற அந்த வாசனை மந்தமார் பொழில், பொழில்னா குளம், அந்த பொழில் வளர் மல்கு வன் காலத்தி, அந்த தென்றல் காற்று வருகின்ற செய்தி அடுத்ததா சொல்றார். மந்தம் என்பது தென்றல் காற்று. இரண்டாவது திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல், முதல் திருப்பாடலோடு தொடர்புடையது இரண்டாவது திருப்பாடல். சொன்னார் எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதுல முக்கியமான செய்தி ஆழமாறவமுடு, அது முன்னாடி சொன்ன செய்தியோடு சண்பக மரம் இதெல்லாம் ஒத்து வருது. கடைசியில அவரு சொல்ற நீலமார் கண்டனை நினையுமா நினைவது, இது என்ன மொழிங்க? ஆஹா, குருமொழினா இதுதான் குருமொழி. என்ன ஒரு மொழி ஞானசம்பந்தரனுடைய மொழின்னு சொன்னா தலைமேல வைத்து நம்ம போற்ற வேண்டிய மொழி. நீலமார் கண்டனை நினையுமா நினைவதேனார், முன்னாடி சொன்னார்ல உந்துதல் அப்படின்னு சொல்லுகின்ற நிலை, உந்து உந்தியே அப்படின்னு சொன்னார். இந்த உந்துதல் என்பது இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை தொழ வேண்டும் என்பது ஏதோ நமக்கு வருகின்ற விருப்பம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அது கிடையாது. இறைவனை தொழ வேண்டும் இறைவனை அவனுடைய திருவடியிலே வந்து வணங்க வேண்டும் சொல்றது நம்முடைய விருப்பம் இல்ல, உள்ளுக்குள்ள அவன் விருப்பப்பட்டாதான் நாம விருப்பம். சைவத்தினுடைய மிகப்பெரிய தத்துவம். திருக்கோயிலுக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னா என்னால நான் வந்தேன்னு சொன்னேன்னா இல்ல, நீங்க யாரோ யார் உந்தி இங்க வந்திருக்கீங்கன்னு பாக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் உந்தும், சிவம் உந்த உயிர் உந்தப்படுகின்றது, உயிர் உந்த உடல் உந்தப்படுகின்றது. இதுதான் உந்துதல் தத்துவம். ஒன்னு ஒன்னு உந்துதல். உள்ளுக்குள்ள இருந்து சிவம் நினைக்கணும், இந்த திருக்கோயிலுக்கு போய் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பதாக சிவம் எண்ணினால் மட்டுமே உயிர் செயல்படும். சிவம் உந்தினால் மட்டுமே உயிர் செயல்படக்கூடியது. சிவம் செயல்படவில்லை, உந்தவில்லைன்னு சொன்னா உயிர் நோ ஜீரோ. உயிருக்கு எந்த விதமான செயலும் இல்லை. எல்லா வகையான செயலும் எல்லா வகையான நிலையும் இந்த உயிர் செய்து கொண்டு இருக்கிறதுனா அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தினுடைய உந்துதல் காரணமாகத்தான் அத்தனையும் நடக்குது. இதுதான் இது இறைவன் செய்யறாருன்றதையே புரிஞ்சு கொள்ளாத ஜட பொருளாக இருக்கக்கூடிய சிலது சொல்லுது இறைவன் இல்லைன்னு சொல்லுது. இறைவன் உந்த, இறைவன் கொடுக்க, இறைவன் செய்ய எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு தாயான ஒரு தாயை ஒருவன் எனக்கு தாயே இல்லை இவள் அப்படின்னு சொல்றவனை நீங்க எப்படி நாயாக மதிக்க வேண்டுமோ அதை போல இறைவன் செய்த அந்த பெருங்கருணையை எண்ணாமல் அந்த இறைவனிடத்திலே இறைவன் இல்லை என்று நாத்திகம் பேசி நாத்தழும் பேறுகின்ற நிலை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள். நாய் போன்றவர், நாய் போன்றவர்கள் சொன்னா கூட ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நாய்க்கு நன்றி இருக்குன்ற ஒரு ஒரு வந்து அது கூட நம்ம அந்த வகையில கூட அப்படி இறைவன் உந்த உந்த இறைவனுடைய செயல் இல்லைன்னா எந்த செயலும் இல்லைங்க. அப்படி இறைவன் உள்ளுக்குள்ளே இருந்து அருள் செய்கின்ற அந்த நிலை, உந்துகின்ற அந்த நிலை, நினைகின்ற அந்த நிலை. அதனால மணிவாசக பெருமான் யாரும் கேட்காத ஒன்றை மணிவாசக பெருமான் மட்டும் கேட்டார். இந்த டாக்டிஸ புரிஞ்சு கொண்டவர் மணிவாசக பெருமான். முத முதல்ல மணிவாசக பெருமான் மிக அற்புதமான ஒரு மந்திர மொழியை, ஒரு மகா வாக்கியத்தை அருள் செய்கின்றார். என்ன அது அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற அந்த மகா வாக்கியம் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய மகா வாக்கியம். அதை பொறித்து வைக்க வேண்டிய வாக்கியம், வேற ஒன்றும் இல்லை. திருவாசகம் என்பது வேறு ஒன்றும் அல்ல. இந்த சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம், அத சிவபுராண தொடக்கம் என்பது திருவாசகத்தினுடைய ஒரு முன்னுரை. அப்படி அந்த திருவாசகத்தினுடைய முன்னுரையிலே அவர் பதிவு செய்கின்ற வாக்கியம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல். இதுல ரெண்டு வச்சார், அவன் அருளாலே அவன் தாள், அருளாலே அவன் தாள். இதுல ரெண்டு சைவத்திற்கே உரிய நெறி என்பதிலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குவது குரு நெறி என்பது. அப்படி குரு நெறி என்பது மிக மிக முக்கியமான நெறி என்பதை மணிவாசக பெருமான் அற்புதமாக காட்டி அவன் அருள் என்பது அது குரு அருளை குறிக்கும். குருவாக வந்து முதல் பார்ட், இந்த உயிருக்கு என்ன வேண்டும் என்பதாக சொன்னால் இறைவன் குருவாக எழுந்தருள வேண்டும். அவன் அருள் என்பது அது குரு அருள், அவன் தாள் என்பது திருவருள். அது குருவருளையும் திருவருளையும் இணைத்ததுதான் திருவாசகம் என்பதை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பதாக காட்டுகின்ற முகமாக இறைவனுடைய செயல் அல்லாமல் எந்த செயலும் இந்த உயிருக்கு இல்லை. ஆக இறைவன் உள்ளுக்குள்ளே நினைச்சாதான் நீ நினைக்கிற, இறைவன் இதை செய்ய சொன்னாதான் செய்கின்றோம். இப்ப இறைவன் உள்ளுக்குள்ளே இருந்து இயக்குகின்ற நிலையிலே இந்த ஆன்மா இயங்குகின்றது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போன பிறகும் அது இறைவனுடைய கட்டுக்கோப்பிற்கு உள்ளதா இருக்கு, இறைவனுடைய திருவடியில தான் இருக்கு. எங்க இப்ப அந்த உயிரானது பிரிந்து விட்ட உடனேயே அது எங்க போகும்னு பார்த்தா இருளுக்கு தான் போகணும். அது எங்க போகணும்னா எங்க வந்ததோ அங்கதான் போய் சேர்ந்துடும். எங்க போகும் அது? ஆக இறைவன் தன்னுடைய திருவடியின் கீழே அதை பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. சில உயிர் இறந்தவுடன் அந்த உடலை விட்டு பிரிந்தவுடன் உடனே நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டட் ஹவுஸ் கிடைச்சிடும். இந்த வீட்டை காலி பண்ண உடனே அடுத்த வீடு உடனே கிடைக்கணும், இல்ல அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணணும். எது முக்கியம், எது எப்படி பண்ணுவோம்? நம்ம வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி வேற வீடு பாத்துக்கணும்ல. வேற வீட்டை பார்த்து அட்வான்ஸ் புக் பண்ணி கொடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டை காலி பண்ணணும். அப்படி அட்வான்ஸ் கொடுக்கறதுதான் திருமுறைகள். இந்த திருமுறைகளை படிக்க 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 என்ன ஆகும்னா, நம்ம வேற ஒண்ணும் இல்ல, அடுத்த வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா, ஏன்னா அடுத்த வீடுங்கிறது கொஞ்சம் இந்த பண்ண பாவத்துக்கு அடுத்த வீடு வீடே இல்லாத நிலைன்றதெல்லாம் இல்ல, ஏதோ வீடு மாதிரி போறனே. இப்படி நல்ல வீடா கிடைக்கணும். அப்படி நல்ல வீடா கிடைச்சி 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 நான் போய் ஒரு நாள் சொந்த வீட்டுக்கு போய் அதனாலதான் எல்லாரும் இந்த உயிர் பிரிகின்ற நிலையை பற்றி நிறைய வார்னிங் கொடுக்கறாங்க. சின்னாவுக்கரசர் மாதிரி கொடுக்கற அந்த அந்த வார்னிங் எல்லாம் நம்ம விட்டுறோம். என்ன வார்னிங் கொடுக்கற அந்த திருச்சத்தி முற்றத்துல கோவாய் முடுகி அடுதிரத்தம் கூட்டம் குமைப்பதன் முன் அப்படின்னு சொல்றாரு. யாராவது நம்ம சட்டம் பண்ணோன்றீங்க, கோவார் முடுகி அடுதிரத்தன் கூட்டம் குமைப்பதன் முன்னு என்ஜாய் பண்ணி பாடுறோமே தவிர, கோவாய் முடுகி அடுதிரத்தம் கூட்டம் குமைப்பதன் முன்னு யாராவது நம்ம ரியலைஸ் பண்ணி உணர்வோடு பாடுகின்றோமா? எப்பொழுது அந்த உணர்வு தோன்றுகின்றது? அதுதான் ரொம்ப அற்புதமாக இன்னொரு ஒரு மகா வாக்கியம் திருவாசகத்துல சிவபுராணத்துல வச்சார். என்னன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். முதல்ல சொல், இரண்டாவது பொருள், மூன்றாவது உணர்வு. எந்த திருமுறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த மூன்றுக்குள்ள அதை அடக்கணும். திருவாசகத்தை மூன்றுக்குள்ளே அடக்கி காட்டினார். ஒன்று சொல்லாக படித்தல், அதெந்துவே என்று அருளாயே, அதெந்துவே என்று அருளாயேன்னு சொல்லா போகும், பொருளே தெரியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அருட்பத்திலே அருட்பத்தை படிக்க படிக்க ரெண்டாவது பொருள் விளங்க ஆரம்பிக்கும். அப்ப சொல்லோடு நின்றது பொருளுக்கு போகும். அப்படி பொருளோடு போய் நின்றுச்சானா, இல்லை இல்லை, பொருளுக்கு அப்புறமா எதை கொண்டு போய் அது சேர்க்கும்னா, உணர்வோடு இணைக்கும். எப்பொழுது உணர்வோடு இணைந்ததோ அப்பொழுது திருவாசகம் நம்மோடு இணைந்ததுன்னு. அதனாலதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுதல் என்கின்ற நிலையை காட்டியவர் மணிவாசக பெருமாள். அப்படி நீலமார் கண்டனை நினையுமா நினைவதே மணிவாசக பெருமான் ஏன் சொல்ல வந்தேன்றது இப்ப வேற ரூட்டுக்கு போயிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், நினையுமா நினைதல்னு சொன்னார் இல்லையா. மணிவாசக பெருமான் ஒருத்தர் தான் ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம் பண்ணார். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க மணிவாசக பெருமான் பண்ற வியாபாரம் சொன்ன உடனேயே டக்குனு ஞாபகத்துக்கு வருது அது மணிவாசகர் பண்ண வியாபாரம். பெருமான் சிவபெருமானோடு அவர் வியாபாரம் நானே திருவாத ஊரராக இருந்தில்ல. மணிவாசக பெருமான் சிவத்தோடு செய்த வியாபாரம். வெரி குட். தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை. மணிவாசக பெருமான் மாதிரி ஏன்னா இப்ப அவரு வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போறாரு. தந்தது உண்டன்னை எப்ப மார்ச்ல தந்தது மார்ச்சிங் டுவர்ட்ஸ் மார்ச் வீரபத்ரன். அப்ப தந்தது உண்டன்னை கொண்டது என்றன்னைன்னு இந்த வெளிப்படையா சொல்லிட்டாரு. திருச்சதகத்துல ரொம்ப அற்புதமாக இது இன்னொரு இடத்துல இன்னொரு அற்புதமா பெருமானுக்கே ஒரு நிவாசக பெருமான் ஓ இப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி என்னுடைய அருளை அவர் வாங்க முடியுமா அப்படின்னு அவரே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி சில இடங்கள் பண்ணுவார். இப்படி பண்ண இடம் ஒண்ணு என்னன்னா, வேண்டும் நின் கழற்கு அன்பு. இப்படி கேட்டா சிவபெருமான் அப்படியே முடிச்சுட்டு நிக்கிறாரு. என்ன கேக்குறாரா, அன்பு வேணும்னு கேக்குறாரு. எதை கேக்குறாரு, வேண்டும் நின் கழற்கு அன்பு. எதுவுமே மணிவாசக பெருமான் சிவபெருமான் இடத்துல எனக்கு இதை குடு எனக்கு இதை குடுன்னு கேட்டு வாங்கினது இல்ல. ஆனா இந்த இடத்துல ஒரு வியாபாரம் ரொம்ப அற்புதமா பண்றாரு. என்ன பண்றாருனா, வேண்டும் நின்கழற்கு அன்பு, எனக்கு நிறைய அன்பை கொடு, உன்னுடைய திருவடியில இருக்கக்கூடிய அந்த அன்பை கொடு, வேண்டும் நின்கழ. அதுக்கு ஒன்னே சிவபெருமான் கேட்டாரா, எதுக்குயா நீ எதுக்கு அன்பு கேட்கற அப்படின்னு, எதுக்கு திருப்பி உனக்கே அதை கொடுக்கறதுக்கு தான் நான் திருப்பி கேட்கறேன். வேண்டும் நின்கழற்கு அன்பு அவர்கிட்டேந்து வாங்கி என்ன அவர்கிட்டேந்து அன்பை வாங்கி அவருக்கே திருப்பி கொடுக்கறது. இப்படி ஒரு வியாபாரம் யாராவது பண்ண முடியுமா? உங்ககிட்ட இருந்தே பொருளை வாங்கி உங்ககிட்டயே விக்கிறது, உங்ககிட்ட இருந்து வாங்கி அது மாதிரி ஒரு வியாபாரம். வேண்டும் நின்கழற்கு அன்பு எதுக்குன்னார், உழுவாய் பிறக்கினும் புண்ணியா. ரொம்ப அற்புதமா இந்த நாவுக்கரச பெருமான் சொல்றாரு. என்னென்னலாம் வரப்போதோ தெரியல. பெருமானே நாவுக்கரச பெருமானுக்கே அப்படி அவர் வைக்கிறார்னு சொன்னா, நாவுக்கரச பெருமான் நமக்கு நமக்காக சொல்றார், நீ இதை பாடுகின்ற பொழுது நீ என்ன வேண்டும், இந்த பிறவி உனக்கு கிடைச்சதுங்கிறது வெரி வெரி ப்ரீஷியஸ். இந்த பிறவி அதுவும் திருவாசகம் இருக்கு, தேவாரம்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறவி இருக்கு பாருங்க. இந்த பிறவியை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா வேற எந்த பிறவி எப்படி கிடைக்குது? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாதும் அறியேன் பராபரமேனர் தாய்மான பெருமாள். இந்த ஒரு பிறவி கிடைச்சிருச்சு, கிடைச்சதுலேயே எத்தனையோ நிலையில எத்தனையோ நிலையில தப்பிச்சு வந்திருக்கிறோம். தப்பிச்சு வந்தது இந்த பிறவி ஒழுங்கா ஒழுங்கான புலன்களோடு நல்ல காது நல்ல கையு நல்ல வாய் பேசுகின்ற ஒரு நிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது வர்றதுக்கு முன்னாடி படுற வேதனைய வந்து ரொம்ப அற்புதமாக கீர்த்தி திருவழியிலே அமைத்து காட்டுகின்றார். இப்படி போற்றி திருவாக அமைச்சு காட்டுறாரு. இது இப்படி எல்லாம் இது வர்றதுக்கு முன்னாடியும் கஷ்டப்படுது, வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு இந்த நிலைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சு வந்து திருவாசகம் என்ற ஒன்று உண்டு என்பதாக தெரிந்த இந்த பிறவி இருக்கு பாருங்க. இதை போல மேலான பிறவி வேறு ஒன்றும் இல்லை அறுதியிட்டு சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ நம்முடைய பிறவிகளிலே செய்த புண்ணியத்தினுடைய தொடர்ச்சி, அந்த புண்ணியத்தினுடைய தொடர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இந்த திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளினுடைய அந்த திருவடி நம்ம படும். அப்படி படுறது வந்து சாதாரண காரியம் அல்ல. அப்படிப்பட்ட நிலையிலே வேண்டும் நின்கழற்கு அன்பு. எதுக்குன்னு சொன்னா உனக்கே உன்னுடைய திருவடியை நான் வணங்கணும்னு சொன்னா நீ நினைத்தாதான் என்னால வணங்க முடியும். அவன் அருள் இருந்தால்தான் அவனுடைய திருவடியை வணங்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியாது என்னுடைய பக்குவம் என்னன்னு. ஏன் அப்படி அமைத்துக் கொண்டோம் என்பதாக சொன்னால், ஒவ்வொரு ஆன்மாவினுடைய பக்குவம் எந்த நிலையில இருக்கிறதோ அந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போலதான் திருவடி விளக்கம் கிடைக்கும். அதனாலதான் புழுவாய் பிறக்கணும்னு சொன்னார். அந்த பாடலை நம்ம ஒரு முறையாவது நம்ம பாடணும். இந்த அந்த என்ன சொன்னா அதை இந்த பாடலை ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிலையில திருநாவுக்கர் சார் பதிகத்துல புழுவாய் பிறக்கினும் என்ற அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
புழுவாய் பிறக்கினும் புண்ணியா
பெருமானுடைய திருவடியை எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளது. அதனால நினையுமா நினைதல் என்ற செயல் இங்கே நடக்கிறதுக்கு காரணம் எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளது என்கின்ற நிலையிலே பெருமானுடைய திருவடியை எண்ணி அமைக்கின்ற இரண்டாவது திருப்பாடல். மூன்றாவது திருப்பாடல் வீடு எளிதாகும் என்று காட்டுகின்றார். திருக்காலத்தி வழிபாடு வீடு எளிதாக நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா திருக்காலத்தி பெருமானை போய் வழிபட்டுட்டு அடிக்கடி வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா இந்த திருக்காலத்தி பெருமான் என்ன செய்வாரா, ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்கு வெண்துயர் கெடும், வீங்கு வெண்துயர் கெடும் முதல் பாட்டு. ரெண்டாவது வீடு எளிதாகும், வீடு எளிதாகும்னு ப்ரூவ் பண்ண இடம் திருக்காலத்தி. எத்தனை நாள்ல வீடு கொடுப்பாரு? If you go six times to Kalathi, வீடு எளிதாகும். அவ்வளவுதான். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன், சொந்த வீடுதான், அதுல எந்த விதமான டவுட் இல்ல. அப்படி நாளாரில் கண், ஆறே நாள், ஆறே நாள்ல கண்ணப்ப நாயனார் வீடு. அதுக்கு முன்னாடி சிவபெருமான என்னன்னு தெரியாது, என்ன யாருன்னு தெரியும், திருக்கோயிலுக்கு போயிருப்பாரா என்னன்னு தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் திருக்காலத்தில தொடங்கி ஆறு நாள் திருக்காலத்தி பெருமானோடு இருந்தார், வீடு எளிதாயிற்று. அதுக்குதான் அதனால திருக்காலத்தி வீடு எளிதாக்கும் இடம் என்பதாக சொன்ன மூன்றாவது திருப்பாடல். நான்காவது திருப்பாடல் கரும்பு தேன் கட்டி.
பாடியிருக்காரு அப்ப இவர் கீழே இருந்தார். ஆனா ஆக்சுவலா பார்க்க போனா காலத்தி கீழே பொன்முகலை
பாடிய ஆட்டுல இவர் கீழே இருந்திருக்க. கீழே இருந்து மேல பார்க்கின்ற பொழுது பெருமான் மேலே இருந்து கீழே பார்த்தது எப்படி வட்டவாசடையனாக அமையும் என்ற அந்த மாதிரி ஒரு குழப்பத்தோட இருந்த ஒரு நிலை. அப்புறம்தான் வட்டவாசடைக்கு வேற எங்கேயும் போக வேணாம், திருவாசகத்திலேயே வட்டவாசடைக்கு பொருள் அதுலதான் இருக்கு. வட்டவாசடை என்பது என்ன அப்படின்னு சொன்னா திருவாசகம் தான் வட்டவாசடை. அது நம்ம 11 வரும்போது பார்க்கலாம். இப்ப 6வது திருப்பாடு, 5வதா திருத்தள்ளேனம், திருப்புவள்ளின் தவறா சொல்லிட்டேன், திருத்தள்ளேனம். திருத்தள்ளேனத்துல 10வது பாடல். இந்த ஒரு பாடல் இதுல மணிவாசக பெருமான் சொல்லி இருக்கின்ற அந்த ஒரு நிலை, இந்த கடல் கடல் பற்றி சொல்லுகின்ற நிலை ரொம்ப அற்புதமான நிலை. இதை போல இது த டாப் அப்படின்னு சொல்லணும். இப்படி கடல் பற்றி அவர் காட்டுகின்ற நிலை. வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பு, அது அங்க சொல்ற நிலையும் இங்கே திருஞான சம்பந்தர் சொல்லுகின்ற நிலையும் ஒரே நிலை. காலத்திலே செல்லுகின்ற பொழுது முதலிலே என்ன வரும், ஒரு ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியிலே செல்வதற்கு முன்னதாக முதலிலே நிகழ்வது நாதம். ஒளிதான் முதல்ல வரும். ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளிதான், ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த சிவத்தினுடைய அந்த முடிவினை காட்டும். தொடக்கம் ஒளி சவுண்ட், முடிவு ஒளி. அப்படி நாதம் என்பதுதான் முதல்ல தொடக்கம். அப்படி நாதம் என்ற அந்த ஒளியினுடைய தொடக்கத்தினுடைய அந்த தன்மையை காலத்தி மலையிலே முதன் முதலாக நம்முடைய அன்னப்ப தேவநாயனார் மேலே ஏறுற போது கேட்டது முதல்ல நாதம். அந்த ஒளி என்பதுதான் அழைத்து கொண்டு வாத ஊரினில் வந்தினது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்ப சிலம்பு ஒளி என்பது முதல்ல அந்த ஒளி எதை காட்டும், ஒளியை காட்டும். அப்படி பாத சிலம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாதத்தினுடைய ஒளியை காட்டியது. ஒளி ஒளியை காட்டும். முதல்ல நாதம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. நாதத்திலே இருந்துதான் ஒளிக்கு போகும். இதுல சொல்லுவார் கடல் பற்றி சொல்லுகின்ற பொழுது கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகழனும். இந்த ஒரு வரி போதும் திருவாசகத்துக்கு முடிமணியாக திகழக்கூடிய வரி அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வரி நம்முடைய மணிவாசக பெருமான் காட்டிய வரி. இத ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வரி எல்லாம் போக தேவையே இல்லை. இந்த ஒரு வரியே மீண்டும் மீண்டும் நீங்க படிச்சு பாருங்க, அதுல வரக்கூடிய அனுபவத்தை நீங்க மீண்டும் சொல்ல முடியாது. அடுத்த வாரம் வருகின்ற பொழுது இந்த ஒரு வரியை மீண்டும் மீண்டும் படித்ததுனால என்ன அனுபவம் வந்ததுன்னு நீங்க சொல்ல முடியுமானா, அகத்துரு நோயினருக்கு அன்றி அதை சகத்தவரும் காண்பரோ அப்படின்னு கேட்பார். உள்ளுக்குள்ள நோய் வந்தது, நோயினால ஒருத்தர் அவதிப்படுறாருன்னு சொன்னா அது எப்படி காட்டியா, நாங்க நீ என்ன நோயா அவதிப்படுறோம், வலி உயிர் போகுதுன்றான். வலி உயிர் போகுதா, எங்க காட்டு, காட்ட முடியுமா, முடியுமா, அவரவரை அனுபவிச்சாதான் தெரியும். அப்படி அகத்துரு நோயினருக்கு அன்றி உள்ளு அவங்கவுங்க அந்த திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது பெறுகின்ற அனுபவத்தை எங்க நீ என்ன அனுபவிச்ச கொல்லு அப்படின்னா சொல்ல முடியுமான்னா முடியாது. அப்படிப்பட்ட வரிகள் இந்த வரி. கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைகள், இந்த பத்தாவது பாடல நம்ம எல்லாரும் சேர்ப்பாங்க.
Yeah.
பாடல்ல அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல அமைதியா இருக்கணும் இடம், அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அமைதி ஆயிடுச்சு இல்ல பாடல் பாடு, ஏன்னா இது பாடினா அமைதி ஆகணும். அப்படி இருக்கிற இடத்துல இந்த பாடலை உள்ளத்திலே பதிவு செய்து ஒவ்வொரு வார்த்தையாக நீங்க பாடி பாருங்க. ஆஹா, பேரின்பத்தினுடைய ஒரு ஸ்வீட் கடைக்கு போனா அசார்டட் ஸ்வீட்ல சாம்பிள் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக கொடு சாம்பிள் கொடுக்கிற ஒரு இடம்னு சொன்னா கனவேயும் தேவர்கள் காண்பறிய கடைகளோன்ற அது சொல்ற நனவே என்னை பிடித்து ஆண்டனர். இதுதான் திருவாசகம். எங்க ஏதோ தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு போயிட்டாரா, இல்ல எனக்கு தெரியாதப்ப வந்துட்டு போயிட்டாரா, எந்த ஸ்டேஜ்லயா நீ இருந்த அப்படின்னாரு கேக்குறவங்களுக்கு சொல்றாரு, நனவே என்னை பிடித்து நர. எல்லாம் நம்ம நனவுல இருக்கின்ற பொழுது பெருமான் வருவார் என்பது என்பதாக காட்டியது திருவாசகம். நனவில இருக்கின்ற பொழுது வந்து உமக்கு அருள் செய்வார் என்பதை பெருமானை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தியது திருவாசகம். அதுதான் சொல்றார். அப்படி எண்ணுகின்ற பொழுது என்ன ஆகும்னார், சினவேர்கண் நீர்மல்கி தெள்ளேனம் கொட்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் சொல்லுவார், உரையாட உள் ஒளியாட ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடும். இந்த நீர் திரையாடுதல் அப்படிங்கிறதும் சினவேர்கண் நீர்மல்க என்று சொல்லக்கூடிய நிலையம் மேலேயே திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் என்ற சத்திய வாக்கினை பதிவு செய்யக்கூடிய இடங்கள் இது. அப்படி கடல் என்ற நிலை, அப்ப ஒன்னு சொல்லுவார், கழல் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு, தாள் என்பதாக சொன்னா அதுக்கு ஒரு பொருள் உண்டு. எல்லாம் ஒரே பொருள்ல நம்ம திருவடின்னு எடுத்துட்டு போக கூடாது. மணிவாசக பெருமான் பயன்படுத்துகின்றதும் ஒவ்வொரு அருளாளர்கள் பயன்படுத்துகின்ற பொழுதும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. திருவடின்னு அது பொதுவாக குறித்தாலும் கழல் என்பதற்கு என்ன பொருள், தாள் என்பதாக சொன்னால் என்ன பொருள், அடி என்பதாக சொன்னால் அதற்கு என்ன பொருள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பொருள் உண்டு. தாழ் என்பதாக சொன்னா ஒரு பொருள் உண்டு, கடல் சொன்னா ஒரு பொருள் உண்டு, பதம் என்பதாக சொன்னா ஒரு பொருள் உண்டு. பதம் என்பதாக சொல்வாங்க. இந்த நாலு நிலையும் பயன்படுத்திய ஒரு பாடல் தான் நால்வரை பற்றிய பாடல். சிவபுராணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 658 658 இந்த 658 வர்றது பாத்தீங்கன்னு சொன்னா எதுல அமைச்சிருக்கிறார்னு சொன்னா 658 பாடல்ன்ற கணக்கே இந்த சிவபுராணத்துல இருந்துதான். 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 658 658 பாடல்கள் திருவாசகம் என்ற அந்த முன்னுரையை கொடுத்த இடம் சிவபுராணம். அப்படி கடல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த கடல் என்பது செய்கின்ற தொழில் ஒன்று உண்டு, கடலுக்கே உரிய தொழில். அந்த கடல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த உயிர்களிடத்தில இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாதவற்றை எல்லாம் கடற்றுவது கடல். எல்லாம் கடன்றாதான் உனக்கு திருவடி கிடைக்கும். ஆக கடலை செய்வது எதுவோ அது கடல். ஆன்மாவை பதப்படுத்துவது எதுவோ அது பதம். ஒரு பதம் ஆயிடுச்சா, என்ன கேப்போம், பதம் நல்லா பதமா எடுப்பா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், ஓ பக்குவம் ஆயிடுச்சு, நீ இங்க இருக்க வேண்டியவில்லை, ஏண்ட என்னுடைய திருவடிக்கு வர வேண்டிய. ஆக அதற்கு பதம்னு பேர், பதப்படுத்துது. தாள் என்பதற்கு முயற்சின்னு பேரு. தாள் என்பதாக சொன்னா முயற்சி, முயற்சி இருந்தால் மட்டுமே திருவடியில போய் சேர முடியும். உருணர் தாங்கிய மதனுடை நோண்டாள், தன்னை வந்து அணுக வேண்டும், அதற்குரிய முயற்சியை இந்த ஆன்மா எடுக்கணும். சும்மா நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன் பெருமான் வருவாரு அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணாதான் டிகிரி, டிகிரி கிடைக்கணும்னு சொன்னா, MBBS டிகிரி கிடைக்கணும்னு சொன்னா நான் 6 வருஷம் காலேஜுக்கு போயிட்டு வருவேன் சும்மா, ஆனா படிக்க மாட்டேன். நான் 6 வருஷம் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன்ல, எனக்கு டிகிரியை கொடுன்னு கேட்டா கொடுப்பாங்களா? என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதி படிச்சு அதற்குரிய முயற்சியை செய்யணும் இல்லையா? அப்படி முயற்சியை செய்தால் மட்டுமே அந்த ஆன்மா முயற்சி செய்யணும். இறைவன் மட்டுமே எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா இல்ல, இதுவும் அதுக்கு அதை அந்த திருவடியை அடைவதற்கு முயற்சியை செய்யணும். அதற்கு தாள்னு பேர். தாள் என்பது முயற்சி. இப்படி ஒன்னொன்றத்துக்கும் ஒரு ஒரு பொருள் உண்டு. கூழி அருள், தாள் என்பது முயற்சி அப்படிங்கிற ஒரு நிலையில. தாள் என்பது அருள் தான், எல்லாமே திருவடி என்பதாக சொன்னாலே அது அருளை குறிக்கும். திருவடியே சக்தி என்பதுதான் வாக்கு. அப்படி இந்த திருவடி என்று சொல்லக்கூடிய இந்த திருவடி, அதுக்கு கால் அப்படின்னு பேர். கால், திருவடிக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் என்பது நீங்க தமிழ் நெடுங்கணக்கில் கால் என்பதற்கு எது குறியீடு? ஆனா எப்படி எட்டோ, அகாரம் எட்டு, உகாரம் ரெண்டு, இப்படி ஒன்னொன்னுக்கும் தமிழ் நெடுங்கணக்கில் இருக்கு இல்லையா, அதை போல கால் என்பதை குறிப்பதற்கு தமிழ் நெடுங்கணக்கில் எது பொருள் சொன்னா, வகாரம் என்பதுதான் காலை குறிக்கும். சி வ என்பதிலே வகாரம் சக்தியை குறிக்குது இல்லையா, அந்த வகாரம் பொருள் நிலையிலே சக்தியை குறிக்கும், என் நிலையிலே காலை குறிக்கும். சிவத்திற்கு திருவடியாக விளங்குவது சக்தி. ஆகவே சி வ என்று சொல்லக்கூடிய நிலையிலே சக்தியும் திருவருளும், திருவருள் என்பது திருவடியை குறிக்கும். அதனால வகாரம் என்பது கால். எட்டே கால் லட்சணமே, இந்த எட்டே கால் லட்சணமேன்னு அவையார் ஒரு பாட்டு எழுதிப்போம். எட்டே கால் லட்சணம், எட்டே கால்னா எட்டுக்கு அகாரம், காலுக்கு வகாரம், அவ லட்சணமே அப்படின்னு சொல்றதுக்கு எட்டே கால் லட்சணமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. எட்டே கால் லட்சணமே, ஏமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாடல்ல. எட்டே கால் அப்படின்னு சொல்ல வந்து எட்டு என்பது அகாரம், வகாரம் என்பது கால். அதாவது வகாரம் என்பது தமிழ் நெடுங்கணக்கிலேயே பாருங்க கால்னு வச்சுதான். இந்த மாதிரி அமைந்த ஒரு மொழி உண்டா எங்கேயாவது? வ என்பது காலை குறிக்கும், கால் என்பது திருவருளை குறிக்கும். அதனால ஐந்து எழுத்திலே வகாரம் என்பது திருவருள் ஆகிய சக்தியை குறிக்கும் அப்படின்னு வைத்த ஒரு நிலை வேற எங்கேயும் பார்க்க முடியும். அப்படி ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பூழியர் போன், வெப்பொழித்த புகழியர் போன், கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரர் திரு தாள். எல்லாம் நாலும் பாருங்க, நாலு பேருக்கும் நாலு ஒரே தாள் அப்படிங்கிறது நாலு விதமா அது அது அருள் செய்திருக்கிறது. ஒருத்தருக்கு பாலை கொடுத்தது, ஒருத்தருக்கு சூளை கொடுத்தது, ஒருத்தருக்கு ஓலை கொடுத்துச்சு, ஒருத்தருக்கு காலை கொடுத்தது. நாலு ஒரே அந்த திருவருள் நான்கு நிலைகளிலே செயல்படும் என்பதை காட்டுவது திருவடி. அதனால கடல் என்பது அற்புதமான ஒரு நிலை. கனை கடலோன் என்பதற்குரிய பொருள் திருவாசகத்திலே நாம் உணர்ந்து உணர்ந்து அருளை செய்ய வேண்டிய நினைக்க வேண்டிய இடம் என்பதாக சொல்லி கடைசி திருப்பாடலாக நம்ம இந்த எட்டாவது திருப்பாடலோடு நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாம். வட்டம் வந்துட்டு ஹோம்ஒர்க், அதாவது வட்டவால் சடையணைன்னு சொல்ற இடம் திருவாசகத்துல இருக்கு. அந்த திருவாசகத்துல எங்க இருக்குன்றத நீங்க பிளீஸ் கோ த்ரூ. அடுத்த வாரம் வருகின்ற பொழுது வட்டவார் சடைக்கு நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, வட்டவார் சடையனுக்கு நம்ம பொருள் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வட்டவார் சடை ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. எட்டாவது திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல். அதை வைத்து கர்மமே இறைவனுடைய திருவடியை எண்ணுவதுன்னு சொல்லி இந்த வகுப்புல இருந்து அடுத்த வகுப்பு ஷிப்ட் ஆகிற வரையிலும் கர்மம் எந்த யார் இணையடித்து மனத்துள் இருப்பது என்பதாக நினைத்து அதுதான் இப்ப நம்ம திரும்பி
முத்து
அப்படி வைத்துக் கொள்வதே செயலாக இறைவனுடைய திருவடியே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்
மீண்டும் பிறப்புண்டேல்
அப்படி இறைவனை எண்ணுகின்ற அந்த நிலையை கருமம் என்பதாக அமைத்து இந்த திருப்பாடலை படிக்கின்ற பொழுது விளைந்த திருவாசக அந்த அனுபவமாக அந்த திருப்பாடலுக்கு ஷிப்ட் ஆனது எதுன்னு சொன்னா திரு அதாவது குலாப்பத்து ஏழாவது திருப்பாடல் அரக்கன் பற்றிய செய்தியை சொல்றார் மணிவாசக மணிவாசக பெருமானுடைய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இந்த அரக்கன் பற்றி ராவணன் பற்றி சொன்ன பல இடங்கள்ல இது ஒரு இடம். இதுல ரொம்ப அற்புதமாக ரெண்டு நிலைகளிலே இறைவனுடைய திருவடி செயலை சொல்லுவார். ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மறக்கருணை. இறைவனுடைய திருவடியானது ரெண்டு செயல் செய்தது, ராவணனுக்கும் செஞ்சது எனக்கும் செஞ்சது அப்படின்ற ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் இடம். இந்த அனுபவத்தை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம், ஆனா பாடலோடு நம்ம நிறைவு செய்யலாம் என்பதாக சொல்லி குலாப்பத்து பாடல் ஏழு இந்த எட்டாவது திருப்பாடலுக்கு இணையாக வைத்து நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி சத்தமோ அவருடைய சத்தத்தையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். உடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த காது அப்படி ஷிப்ட் ஆகும்.
மோப்பம் இல்ல
முதல்ல அதுக்கு வர்றது ஒலிக்கே
தெரியும்
முதல்ல அந்த. ஆனா இந்த 20 கீழே போக 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 பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு அது நாய்க்கும் கீழே போயிடுச்சுன்னா இன்னும் அந்த வைப்ரேஷன் தெரியாது. கிள்ளைக்கு போனா கிள்ளை நடராஜ பெருமான் ஆடுற அந்த அதிர்வு வைப்ரேஷன் கேட்கணுமா இந்த காது அப்படின்னு சொன்னா, இந்த திருவாசக குலாபத்தை படிங்க, அவர் நடனம் ஆடுகின்ற அதிர்க்கும் கடல் அந்த ஓசை உங்களுக்கு கேட்கும். குலாபத்துக்கு உரிய ஒரு தனி சிறப்புங்க, வேற எங்கேயும் கிடைக்காது. நடராஜ பெருமான் ஆடுற அந்த ஸ்டெப்ஸ், நடனத்தினுடைய அதிர்வு, அதிர்வுன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆடிக்கும். அது என்ன தன நம்ம ஆடுற ஆட்டம் மாதிரி தையா தக்கா தையா தக்கா கிடையாது. இது சுழன்று சுழன்று ஆடுகின்ற அது அந்த ஆட்டத்தினுடைய அதிர்வினுடைய ஒளியே தனி. அந்த ஒளி, அந்த அதிர்க்கும் கடல் பற்றி பார்க்கணும்னு சொன்னா குலாப்பத்தை எடுத்துட்டு போங்க, தில்லைக்கு படிங்க, அதிர்வு கேட்கும். ஒண்ணு. ரெண்டாவது மெசேஜ், பூனை பாத்தீங்கன்னு சொன்னா பூனைக்கு உரிய தனி சிறப்பு. பூனை குட்டி போட்டுச்சுன்னா எப்படி எடுத்துட்டு போவோம்? வாயில கவி எடுத்துட்டு போவோம். இந்த வாயில கவி எடுத்துட்டு போற அத பாத்தீங்கன்னு சொன்னா என்ன டாக்டிக்ஸா எடுத்துட்டு போவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும், சும்மா ஒரே இடத்துல வச்சுக்காது, டக்கு டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த பூனை, பூனை வளர்த்தவங்களுக்கு தெரியும், யார் பூனை வளர்த்தா? நாலு பூனையா? நாலு காமிக்கிறீங்க? சுமாரண்யா வீட்லயும் பூனை இருக்கா? பூனை அது பாத்தீங்கன்னா அது இந்த வாயில கவ்விட்டு போகுது பாருங்க, தன்னுடைய குட்டிய அந்த வாயில கவ்விட்டு போற அதே பூனை ஒரு எலி மாட்டுச்சுன்னா அந்த வாயில என்ன ஆகும்? என்ன ஆகும் அந்த நிலைமை? ஒரே பல்லு, ஒரே வாய். இந்த பக்கம் எலி போச்சுன்னா, அந்த எலிய புடிச்சதுன்னா அந்த எலியினுடைய கந்தரகோலமே தனி. அதே வாயில தன்னுடைய குட்டிய அலாக்கா எடுத்துட்டு போகுது பாருங்க. அது எப்படி ராவணன் அந்த திருவடி மிதிச்சது எலிய பூனை கவர மாதிரி, என் தலையில வச்சது குட்டிய தாய் பூனை எப்படி கொண்டு போமோ அப்படி வச்சது. ஏன் இணையார் திருவடி? இணையார் திருவடி என் தலைமையில் அப்ப ராவணனுக்கு வச்சாரு, அப்படியே நொறுங்கிட்டானேப்பா அப்படின்னு கேப்பீங்களே? இல்ல இல்ல, எனக்கு வைக்கிறப்ப அதுல இணையார் திருவடியினுடைய அந்த அற்புத அனுபவமே தனி அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இந்த இரண்டாவது செய்தி கொண்ட இந்த இடம் என்பதாக நாம் அமைத்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம திருக்காலத்தின் திருப்பதியத்தை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாருங்க, மணிவாசக பெருமானுடைய அந்த திருவருள் எப்படி குருவருள் செயல்பட்டிருக்குன்னு சொன்னா, நம்ம ஐயா என்கிட்ட இதை காமிக்கவும் இல்லை, இதை பத்தி பேசவும் இல்லை, இதை பத்தி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான டிஸ்கஷனும் கிடையாது. கார்ல வரும்போது சொல்லிட்டு வந்தார், இது மாதிரி ஒரு ஒரு சொல் தலைப்பாக நான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ஆனா நடுவுல இருந்து நான் நினைக்கும் பொழுதுதான் மணிவாசக பெருமானுடைய எண்ணம் இதுவாக இருக்குமோ, அதனாலதான் அப்படி நடந்ததோ அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு மணிவாசக பெருமான் திருவடியை தொழுகின்ற நிலைக்கு தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்லி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாட்டுக்கு ஒரு சொல் தலைப்பு அப்படின்னு 30 நாள், அந்த 30 பாடலுக்கு அந்த 30 ஒரு சொல் தலைப்பாக ஐயா தொகுத்து இருக்கிறாங்க. அதுல முதல்ல வந்து தோழி அப்படின்னும், ரெண்டாவது ஈசன், மூன்றாவது ஊரி, நான்காவது உருக, ஐந்தாவது ஓலம், ஆறாவது நான், ஏழாவது பேதை, எட்டாவது ஊழி, ஒன்பதாவது நல்கு, பத்தாவது தோழன், 11வது நீரு, 12வது வார்த்தை, 13வது ஆர்ப்ப, 14வது திறம், 15வது வித்தகர், 16 உடையாள், 17 சேவகன், 18 வீறு, 19வது அடைக்கலம், 20வது ஈறு, 21 இணை, 22 அண்ணல், 23 ஒருப்படு, 24 அழு, 25வது அறு, 26 உணர், 27 ஆறு, 28 கோயில், 29 வழி, 30வது அவனி அப்படின்னு ஒரு சொல் அப்படின்னா ஒரு சொல்லல அந்த பாடல் திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவையும் இணைத்த ஒரு நிலை அப்படி சொல்லிட்டு மலர் தலைப்பு வந்து அவனருளாலே அவன்தாள் வணங்கும் உரைப்பும் மறந்தேயும் தன்கடல்கள் மறவாத நல்கிய திறமும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னது வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஏதோ மணிவாசக பெருமான் மேல இருந்து இது ஓகே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி மணிவாசக பெருமானால் அருள் செய்யப்பட்ட தலைப்பாக இதை எடுத்துக்கொண்டு நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி நாம் தொடர்ந்த வகுப்பினை